திருவள்ளுவரையுடன் பெரிய தமிழ் அறிஞர் தமிழ்ல கிடையாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா திருவள்ளுவர் சொன்ன ஆதி பகவன் அப்படிங்கிறது வந்து இன்னார்னு திருவள்ளுவர் சொல்லல. அப்படி இன்னார்னு சொல்லாத திருவள்ளுவர் ஆதி பகவன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். சிவனோ விஷ்ணுன்னு எதுவுமே சொல்லாத போது தமிழர்கள் திருவள்ளுவரை ஒத்துக்கொண்டிருக்கிற தமிழர்கள் நான் கேட்கிறேன், அவங்க எல்லாரும் சிவன் விஷ்ணு இவளை எல்லாம் வழிபடாம இருக்கிறாங்களா? ஒண்ணு, அப்போ திருவள்ளுவரை அவர்களே மறுத்தளிக்கிறாங்க. திருவள்ளுவரை ஆதரிக்கிறவர்களே திருவள்ளுவரை மறுத்தளிக்கிறாங்க. திருவள்ளுவர் சொன்ன ஆதி பகவன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழிவ ஒரு தெய்வம் அப்படின்னு அவங்க வழிபட்டு இருக்கலாம், அந்த நிலைக்கு அவங்க போல. அப்ப அவங்க அந்த நிலைக்கு போகாம திருவள்ளுவரை மறுப்பது மாதிரி பெரியாரும் அவரை திருவள்ளுவரை அந்த கோணத்துக்காக மறுக்கிறாரு. யாரு திருவள்ளுவரை கொண்டாடுகிறவர்கள் மறுக்கிறார் மாதிரி பெரியாரும் மறுக்கிறாரு. பெரியார் திருவள்ளுவரோட அந்த கடவுள் கொள்கையை அவர் ஏத்துக்கல. ஒண்ணு, இன்னொன்னு, திருவள்ளுவர் தமிழ்லயே வந்து பெரியாரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரே புலவர் இருக்கிறாருன்னா திருவள்ளுவர் மட்டும்தான். திருவள்ளுவரை மட்டும்தான் பெரியார் ஒத்துக்கிறாரு. அவர் ஒத்துக்கிறதுக்கு வந்து இந்த கருத்துக்களால் அல்ல. இந்த கருத்துக்காக நம்ம திருவள்ளுவரை கொண்டாடு, அதாவது திருவள்ளுவரோட கடவுள் ஆதரவு கருத்துக்களுக்காக பெரியார் அவரை கொண்டாடல. மாறாக அவர் பார்ப்பனியத்துக்கு எதிராக அல்லது வந்து இந்து மதத்துக்கு எதிராக சமணம் சார்ந்த பௌத்தம் சார்ந்த சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனாலதான் திருவள்ளுவரை பெரியார் வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளலாம்னு சொல்றாரு. நீங்க சொல்ற பிரகாரமே இந்த ஆதி பகவன் திருவள்ளுவர் சொன்னாரு, அதை நம்ம புறக்கணிக்க முடியுமா? அதையே நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்க கேக்குறீங்கன்னா பெரியார் திருவள்ளுவர் வந்து கற்புள்ள பெண் மழை பெய்யும்னு சொன்னா பெய்யணும் மழை. ஒரு பெண் கற்புடையவள்னா அவன் மழை பெய்யும் அவன் சொன்னால்தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? அதை நாம் தள்ளுவது போலவே திருவள்ளுவர் சொன்ன சில விஷயங்களை பெரியார் தள்ளியிருக்கிறார். நன்றி.
தொடர்ந்து இன்னும் ஒரு நேர காத்திருக்கின்றார். அவருடைய கேள்வியையும் பார்க்க இருக்கின்றோம். இதோ இப்பொழுது வானிலைகளில் அவருடைய கேள்வி வருகின்றது.
வணக்கம், நான் ஜெர்மன்லேருந்து வரதன் பேசுகிறேன். பெரியார் கொள்கை இன்று வரை கொள்கையாகவே இருக்கிறது, எப்போது முழுமை பெறும்? இரண்டாவது கேள்வி, உங்கள் பார்வையில் எந்த அளவுக்கு பெரியார் கொள்கை இலங்கையில் பரப்பப்பட்டுள்ளது?
இரண்டு கேள்விகளை கேட்டிருந்தார். உங்களுக்கு கேட்கக்கூடிய இருந்ததா கேள்விகள்?
அதாவது அவருடைய ஒரு கேள்வி வந்து பெரியாருடைய கொள்கைகள் கொள்கை அளவிலேயே இருக்கின்றது, மற்றது இலங்கையிலே பெரியாருடைய கொள்கை எந்த அளவிலே பரப்பப்பட்டிருக்கின்றதுன்னு கேட்டிருக்கின்றார்.
இலங்கையில் தமிழ்நாட்டு அளவுக்கு பெரியார் கொள்கைகள் பரப்பப்படல அப்படிங்கறதா எனக்கு தெரியுது. மற்றபடி அது பெரியார் கொள்கைகளோட பெருமளவில் அங்க வந்து பின்பற்றணுங்க பத்தியான தகவல் எனக்கு தெரியல. ஒண்ணு, இன்னொன்னு, தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு அடுத்த கேள்வி. ஹலோ.
ஆமா ஆமா, தமிழகத்தில் அதாவது கொள்கை அளவில் மட்டும்தான் இருக்கின்றது, அது நடைமுறையில இருக்கின்றதா?
அது நடைமுறையில் இன்னைக்கு வந்து பெரிய ஆதரவும் இளைஞர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கும் இருக்கு. எனக்கு எதிரொலிக்குது நான் பேசுறது. ஹலோ, பெரியாரோட கருத்துக்களுக்கு தமிழ்நாட்டுல தமிழ் இளைஞர்கள் மத்தியில இப்ப வந்து புதுசா படித்த இளைஞர்கள் மத்தியிலும் கூட பெரிய செல்வாக்கு கொடுக்கிட்டு இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா, அவரு ஒரு 1925 இருந்து அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த நவீன இளைஞனுக்கும் அது ரொம்ப புதுமையான கருத்தாகவும், இன்னும் வரப்போற இளைஞர்களாலும் கூட அது புதுமையான கருத்தாகவும் கொண்டாடப்படும் அளவுக்கு பெரியார் பேசியிருக்கிறாரு. இன்னொன்னு, அவரோட தேவை இன்னும் தமிழ்நாட்டுல இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சிகள் பெரியாரை பெருமளவில் கொள்கை சார்ந்து அவரை வந்து பின்பற்றல. அவரை வந்து சோரட்டுகளில் பயன்படுத்துவது அல்லது நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதுங்கிற ஒரு பொதுத்தன்மையோடு மட்டும்தான் பயன்படுத்துறாங்களே தவிர, அவர் ஒரு உருவமாக அவர் பெயரும் அவரோட உருவமும் பயன்படுத்தப்படுகிறதே தவிர அவர் கொள்கை பெருமளவில் பயன்படுத்தப்படவில்லை தமிழ்நாட்டுல இன்னைக்கு.
அடுத்து அந்த முதல்ல சுவிஸில் இருந்து கேட்டிருந்த நியர் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஆலயங்களில் கூட அந்த நவக்கிரகங்கள் எல்லாம் கோள்களினுடைய
நவக்கிரகங்கள் மட்டும் அதுல சொல்ல மாட்டேன். அது ஒரு விஞ்ஞான கருத்துக்களை வந்து அப்பவே வந்து இந்து மதத்துக்குள்ளார அல்லது தமிழர்களுக்குள்ளார நவகரங்களா கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அது ஒரு விஞ்ஞான கருத்துக்களின் கண்டுபிடிப்புன்னு கூட வச்சுப்போம். அது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கு பிற்பாடு அது எந்த அளவுக்கு வளர்ந்தது, இன்றைய நிலையில் அது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. அது சில நூறாண்டுகளுக்கு முன்னால் அல்லது சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நவகரகம் வந்து எப்படி கல்லாக உருவாக்கப்பட்டதோ அதே கல்போல் தான் இன்னைக்கு இருக்குது. அது அதில் எந்த வளர்ச்சியும் இல்லை. எந்த நவகரகங்களும் எந்த நவகரக வழிபாடுகளும் இல்லாத அல்லது இந்த மாதிரி உருவ வழிபாடுகள் இல்லாதவர்கள் தான் புதிய கோள்களை கண்டுபிடித்து அதற்கு போகிற பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. இவங்க என்னன்னா எதையும் வழிபடுகிற தன்மை தமிழர்களிடம் இருக்குது. ஒரு கண்டுபிடிப்பு கூட ஒரு கட்டத்துக்கு மேல் சிந்திக்க மறுக்கிறது, சிந்திக்க மறுக்கிறது. இதுக்கு மேல சிந்திச்சா இது ஆபத்தானது, இதுக்கு மேல சிந்திச்சோம்னா கடவுள் கோச்சுப்பாரு, இதுக்கு மேல சிந்திச்சோம்னா இது வந்து பயங்கரமானது, இது வந்து இது வந்து கடவுளுக்கு உரித்தான கருத்துக்கள்ல நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற போக்கு தமிழர்கள் மத்தியில புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதற்கோ அல்லது அப்படி கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டால் அதுக்கு மேல் சிந்திக்க மறுக்கிற தன்மைக்கு ஒரு உதாரணமாக நவகிரகங்கள் இருக்கிறதா நான் கருதுறேன்.
அதே போலதான் பெரியாருடைய கொள்கைகளையும் வந்து அதே பாணியில் தான் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். பெரியார் என்ன சொன்னார், பெரியார் என்ன சொன்னார்ன்றதை சரியான முறையிலே விளங்கிக் கொள்ளாமல் அவர் மீது ஒரு வழிபாட்டை நடத்துவது அடிப்படையில் தான் கூடுதலானவர்கள் இருக்கின்றார்கள்.
அது அது மீதான வழிபாட்டை நடத்துறவங்க அவர் கொள்கையை தெரிஞ்சவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அவரை பற்றி தெரியாதவர்கள் அவர் யாரும் காந்தி மாதிரி ஒரு தலைவர் போல, அதனால அவர் காந்தி சொல்லியிருக்கிற மாதிரி காந்தி ஒரு இந்திய தலைவர் மாதிரி தமிழக தலைவரா பெரியார் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதிகபட்சம் போனா கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கூட அவரும் ஒரு கடவுள் மாதிரிதான் தமிழர்களுக்கு அப்படிங்கிற ஒரு மூடத்தனம் வந்து பெரியாரை குறித்து பெருமளவில் தெரியாதவர்களுக்கு இருக்குது. இன்னொன்னு, இன்றைய அரசியல் தேவைகள்ல பெரியாரை புறக்கணித்து தமிழர்கள் மத்தியில எல்லார் மத்தியிலையும் வந்து பெரியாருங்கிற ஒரு தலைவர் வந்து அவர் வந்து தமிழர்களுக்காக பாடுபட்டவர்னு ஒரு பொது கருத்து இருக்குது. அது கொள்கையை பின்பற்றாலும் கூட அந்த பொது கருத்துக்காக தான் பெரியார் பேரும் பயன்படுத்திக் கொள்ளப்படுது.
இனி தொடர்ந்து இங்கே இன்னொரு நேயர் வந்திருக்கின்றார். அவர் ஜெர்மனியில் இருந்து வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய கேள்வியை பார்ப்போம். இதோ அவரது கேள்வி வானொலிகளில் வருகிறது.
வணக்கம் ஐயா, நான் ஜெர்மனியிலிருந்து என்னுடைய கேள்வி, அதாவது நீங்கள் பெரியார் என்று ஒரு குழந்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பதால் தான் இந்த கருத்தை சொல்றேன். என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் ஒரு தனிநபர் பற்றி பேசுவதாக இருந்தால் அவருடைய தனிமனித மனிதத்துவம் மிக மிக முக்கியமானது. அதை வச்சுத்தான் ஒருவரை முழுமையாக அறிய முடியும். இப்போ அதுக்கு இப்போ பெரிய கேட்டீங்கன்னா சொல்ல முடியும், ஆனால் அது சொல்ல போயிட்டல பலருடைய மனசை தாக்கும். அது அது நான் மேலோட்டமாக சொல்கிறேன், அது உங்களுக்கும் புரியும்.
நீங்கள் எதை குறிப்பிடுகின்றீர்கள், அவருடைய தனிநபர் வாழ்க்கை முறையை பற்றி குறிப்பிடுகின்றீர்களா அல்லது
அவருடைய மனிதத்துவம்
மனிதத்துவம் என்று குறிப்பிடுகின்ற போது
ஒருவருடைய இயல்பான குணாம்சங்கள் ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்வார். அந்த தத்துவ அடிப்படையில் பார்த்தால் அது அதுங்க தன்மையே வேறு. ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை. ஐயா விரும்பினால் தனிப்பட்ட முறையில் என்னோட தொடர்பு தான் நான் அதுக்கான விளக்கம் கொடுக்க தயார்.
கேள்வியை கேளுங்கள். கேள்வியை
அடுத்த இந்து தத்துவத்தை பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. இந்து தத்துவம் வாழ்வியலை பற்றி பேசுவது அது விஞ்ஞானம், ஆனால் அதை சரியான முறையில் விளக்கம் கொடுக்காததால் தான் இன்றைக்கு நீங்கள் பெரியார் பெரியார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்து தத்துவம் வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவம் சொன்னதை இதுவரையில் இந்த உலகத்தில் எந்த ஒரு மதங்களும் சொல்லவும் இல்லை, சொல்ல முடியாது. இந்து மதம் தெளிவாக எல்லாம் சொல்லி முடிந்தது, அதான் உண்மையான. இப்போ மூன்றாவது ஜாதி உலகத்தில் எல்லா இனங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஜாதி முறை இருக்குது. அது ஆயுசுதான் தெரியும். தமிழர்ல மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்குது. அதனால இந்து மதம் அவ உங்களுடைய கருத்தின்படி இந்து மதம் தேவையில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கங்க. ஐயா சொல்லுங்க. ஹலோ,
கேட்டிருக்க கேள்வி, இந்து மதம் தேவை இல்லை என்று சொல்லுகிறீர்களா? மற்ற எல்லா நாடுகளிலுமே சாதிய முறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வேறு என்ன கேள்விகளை?
அதாவது இந்து தத்துவம் வாழ்வியல் பற்றி பேசுவது அது விஞ்ஞான முறை என்றும், சாதி முறை உலகம் பூராவும் இருக்கின்றது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பது போலவும் நீங்கள் இந்து சமயம் மூலம்தான் அது இருப்பது போலவும் சொல்லுகின்றீர்களே, அதுக்கு விளக்கங்கிறார்.
இப்போ அது இன்னொரு காவி முறைன்னு எது சொல்றாரு அவரு?
சாதிய முறை வந்து வேற நாடுகளிலும் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்றார். எல்லா இடங்களிலுமே இருக்கு. உலகின் பரந்துபட்ட பகுதிகளிலே சாதிய முறை இல்லாமல் இல்லை. அதை ஆய்வு செய்ய
நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இதுதான் வந்து இந்து மத நம்பிக்கையாளர்கள் வந்து தன்னோட கருத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னிடம் சாதி இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தங்கிட்ட இருக்குதுன்னு ஒரு பொய் காரணமாவது சொல்ல தயாராகிறாங்களே தவிர அதை மறுப்பதற்கு அவர்களிடம் தத்துவம் இல்லை. அதுதான் இந்து தத்துவம். அடுத்தவர்கள் மீது பழி போடுவது நீரும், அதாவது நீங்க ஏன் ஊழல் செய்தீங்க, நீங்க ஏன் வந்து திருடுனீங்க, நீங்க ஏன் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னு கேட்டா, நான் மட்டுமா திருடினேன், நான் மட்டுமா மோசடி பண்ணேன், அதுவும் அவன் பண்ணிருக்கிறான் இவன் பண்ணிருக்கிறான்னு சொல்றது முதலில் விவாத தன்மை அல்ல, அது நேர்மை அல்ல. ஒண்ணு. இன்னொன்னு வந்து இவர் குறிப்பிடுகிற ஜாதி தன்மை இந்தியாவை தவிர வேறு எங்குமே கிடையாது. வேற ஏதாவது உலக நாடுகள்ல இருக்குதுன்னா அது இந்தியால இருந்து போனவன் பரப்பனதா இருக்கும்.
சரியா? சரி, அடுத்த நேரம் வந்திருக்கின்றார், அவருடைய கேள்வியை பாருங்கள்.
வணக்கம். நான் ஜெர்மனில இருந்து பாரதி கதைக்குவேன். வணக்கம். ஒரு தனி மனிதனை நெறிப்படுத்துவதல்ல, அல்லது ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துவது மதம் தானே. அந்த மதத்தையே இல்லைன்னு சொல்றது, மதத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அப்ப பாரத தேசத்துல இருந்து வந்த புகழ் விட்டு ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்ற கதைகள், புராண கதைகள் எல்லாம் கட்டுக்கதைகளா, கற்பனையாளா, எனக்கு விட சொல்லுமா? நன்றி. வணக்கம்.
நன்றி. வணக்கம். தோழர் கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லிருங்க. அவங்க சரியா கேட்கல, அவங்க பேச சொல்லுங்க. ஹலோ,
விளங்குதா?
சொல்லுங்க.
அதாவது ஒரு அவங்க அவங்க குறிப்பிடறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இனத்தை அடையாளப்படுத்துவது மதம் தானே. அப்படி இருக்கும் பொழுது, அப்படியானால் புராண கதைகள் அதுகள் எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லுகின்றீர்களா என்று விளக்கம் கேட்கின்றார்.
சரி சரி, நான் சொல்றேன். அதாவது ஒரு இனத்தை அடையாளப்படுத்துறது மட்டும் இல்ல, மக்கள் ஒற்றுமையா வச்சிருக்கிறதும் அவங்க சொன்னாங்களோ. ஹலோ.
அதாவது அவர் அன்பெரும் காப்பியங்களை பற்றி கூட கேட்டிருந்தார், அதெல்லாம் கட்டுக்கதைகளா?
இது இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இதுல வந்து கட்டுக்கதைகள் அப்படிங்கிறதோ, சமயம்ங்கிறது ஒரு மனிதர்களுக்கு தேவையானதாவோ, அது சமநிலையில் மனிதர்களை வைத்திருக்கிறதாவோ சொல்ற கருத்து இருக்குல்ல. சமயம் மனிதர்களுக்குள் இருக்குது, தேவையா இல்லையாங்கிறது பத்தி நம்ம பேசுறோம். சமயம் இல்லாம இல்ல, உலகம் முழுக்க சமயங்கள் இருக்குது. ஆனா சமயங்கள் மனிதர்களை சமநிலையில் வைத்திருக்குதாங்கிறத நீங்க உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எனக்கோடு வாதம் பண்ணுவதற்காகவோ அல்லது நான் சொல்கிற கருத்தை மறுப்பதற்காகவோ நீங்க சொல்ல வேண்டாம். நடைமுறையில் யதார்த்த வாழ்க்கையில் சமயங்கள் ஒரு சமயம் இன்னொரு சமயத்தோடு, அல்லது ஒரு சமயத்தவர் இன்னொரு சமயத்தோடு இணக்கமாக இருக்கிறார்களா, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அது சமயம் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றவன் காரணமா இல்ல சமயங்கள் காரணமா? ஒரு கேள்வி. அடுத்தது இன்னொன்னு என்ன கேட்டாங்க
தோழர், அதாவது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள், புராண கதைகள்.
ஐம்பெரும் காப்பியங்கள், ஆமா, புராண கதைகளை விட்டுருங்க. புராண கதைகள் வேறு, ஐம்பெரும் காப்பியங்கள்ன்றது வேறு. ஐம்பெரும் காப்பியங்கள்னு தமிழ்ல சொல்லப்படுற ஐம்பெரும் காப்பியங்களும் அது இந்து காப்பியங்கள் அல்ல, அது சமண காப்பியங்கள். இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர். சீர்த்தலை சாத்தனார் எழுதின மணிமேகலையும் ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூல். அந்த ஐந்து நூல்களுமே, ஐம்பெரும் காப்பியங்களுமே சமண சமயத்தோட நூல்கள். அது ஆனா அவை எல்லாமே நூல்களா தான் இருக்குது. நடைமுறை எந்த தத்துவமும் நடைமுறையில் கடைபிடிப்பதற்கும் அதன் பிரகாரம் வாழ்வதற்கும் பயன்படணும். அதுதான் வந்து ஒரு தத்துவத்துக்கு அழகு. எந்த சமய தத்துவங்களையும் மத ரீதியான பழக்கங்களை தான் கொடுக்குறதே தவிர அவங்க வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு அது பயன்படலைங்கிறதான் உண்மை. எந்த கடவுளை நம்புகிறவர்களும் கோயிலுக்கு போய் கடவுளை நம்பும் போதுதான் அவங்க வந்து சாமியை நினைக்கிறாங்க. மற்ற நேரங்களில் தன்னோட சர்வேவளுக்கு வந்து தான் நினைக்கிற மதம் சொன்ன பிரகாரமே அவங்க நடந்துக்கணும்னு சொன்னா அவங்களால வாழ்க்கையில எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. அப்போ அவர்கள் இயல்பில் நாத்திகர்களான உணர்வு பெற்றுதான் அந்த கருத்தை வந்து தன்னோட வாழ்வியலுக்கு அல்லது விஞ்ஞானத்துக்கு அல்லது லௌகீக வசதிகளுக்கு எதுக்குமே என்னன்னா மதத்துக்கு எதிராக அல்லது மதத்தை மறந்து இயங்கினா தான் அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும். இதுதான் பெரியார் சொன்னார், நீங்க கடவுளை மதத்தை எப்பயாவது நினைத்துக் கொள்கிறீர்கள், பெரியார் எப்பவுமே அது வேணான்னு சொன்னார். நீங்க உங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அல்லது உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறீங்கன்னா அதுக்கு மதம் சார்ந்த சிந்தனையோ மதம் சார்ந்த தத்துவத்தின் பின்னணியோ நீங்க உங்க தொழில செய்யல. அது உங்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை போக மீதி பெரும்பான்மையான நேரங்கள் உங்களோட கடவுள் நினைப்பு அல்லாத நேரங்கள், மத நினைப்பு அல்லாத நேரங்கள்ல தான் உங்க வாழ்க்கையை நீங்க நடத்த முடியும். அதுதான் யதார்த்தம். சமய வாழ்க்கை அல்லது சமயம் போதிக்கிற விஷயங்கள எந்த சமயத்திலும் இது பொருத்தமானது. அதன் பிரகாரம்லாம் ஒருத்தர் தொழில் பண்ண முடியாது. தொழிலுக்கு வேறு தர்மம், சமயத்துக்கு வேறு தர்மம் இருக்குல்ல, அது கிடையாது. பெரியார் சொல்றாரு என்னன்னா, தொழிலுக்கு என்ன தர்மமோ அது மாதிரி மனிதனுக்கு வந்து பொது ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. நடைமுறைக்கு என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணணும்னு சொன்னாரு. சமயவாதிகள் சொல்ற எந்த விஷயங்களையும் அவர்கள் சார்ந்திருக்கிற தொழில்கள்லையோ அல்லது அவர்கள் சார்ந்திருக்கிற வேலைகள்லையோ அவங்க வந்து அது பொருத்த முடியாது. ஒன்று. இன்னொன்று, அந்த சமயவாதிகள் வந்து தான் சார்ந்திருக்கிற மதத்துக்கு எதிராக தான் இயங்குறாங்க நிறைய பேர். நிறைய தொழில் நம்ம இப்போ இஸ்லாம் மதத்தில் வந்து வட்டிக்கு விடக்கூடாதுங்கிறது, மற்ற எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்குது. இப்போ இந்து மதத்தில் கூட நீங்கள் சில நல்லொழுக்கங்கள்னு சில விஷயங்கள் எடுத்துக்கலாம், கிறிஸ்துவ மதத்துலேயும் சில நல்லொழுக்கங்கள்னு எடுத்துக்கலாம். ஆனா சர்வைவல் வியாபாரம் வர்த்தகம் நீங்க அதை அப்ளை பண்றீங்களா? கிடையாது. அப்ப அது வேறு ஒண்ணு உங்களை தீர்மானிக்குது. நீங்க வந்து சமய நூல்களுக்கு கட்டுப்பட்டவர்களா, இல்லது நீங்கள் வாழ்கிற நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களா அப்படிங்கிற யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்.
சரி, தொடர்ந்து இன்னும் ஒரு நேயர் வந்திருக்கிறார். அவர் தமிழகத்தை சேர்ந்தவர். இது அவருடைய கேள்வி. இது வானிலைகளிலே.
ஐயா வணக்கம், நான் ஜெர்மனியிலிருந்து பேசுறேன். என்னுடைய பெயர் விஸ்வநாதன், நான் ஈரோட்டை சேர்ந்தவன். உங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு ஒரு கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த இந்துக்களுடைய கொடுமை அதிகமான காரணத்தால தானும் தன்னை சார்ந்தவர்களும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் புத்த சமயத்தை தழுவுனாங்க. அப்போ அவர் பெரியார்கிட்ட கேட்குறார், நீங்களும் இப்படி ஏன் செய்யக்கூடாதுன்னு போது பெரியார் சொல்கிறார், நான் இதுக்குள்ளே இருந்தால்தான் இவங்களை எதிர்த்து பேச முடியும் என்று. அதாவது அவர் தன்னை இந்து என்று தான் அப்போ நினச்சிக்கிட்டு சொல்கிறார். இப்பொழுது கூட வீரமணி அவர்கள் நண்பர் குளத்தூர் மணிக்கு எதிராக தொடுத்துள்ள வழக்கில் அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லுகிறார், தன்னுடைய பெயர் வீரமணி, பெரியார் தொண்டன் என்று சொல்லிக்கொண்டு இந்து மதம் என்று தன்னை குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் பெரியாருடைய கொள்கையை நீங்கள் எப்படி முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது என்னுடைய ஒரு கேள்வி. ரெண்டாவது, பெரியார் சமரசத்துக்கு உட்பட்டவர் அல்ல என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஏராளமான பேர் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் திருச்சியிலே குன்றக்குடி அடிகளாரும் இவரும் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பற்றுகிறார்கள். அப்பொழுது பெரியார் சொல்கிறார், அதாவது அவருடைய தாரக மந்திரம் என்று சொல்லுவோமே, கடவுளை நம்புவன் முட்டாள், அதை அன்று சொல்லவில்லை. ஏன்னா சாமி பக்கத்தில் இருக்காரு, அவர் மனம் நோகக்கூடாது என்று. அப்படி என்றால் குன்றக்குடி அடிகளாருடைய மனம் நோவதை பொறுத்து கொள்ள முடியாதவர், அதாவது கடவுள் இங்கே இன்னொன்று, கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேறு, இந்து மதத்தை சாடுவது என்பது வேறு, அல்லது பகுத்தறிவு என்பது வேறு. ஆகவே இதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். 90ஆம் ஆண்டு தஞ்சையில தீக மாநாடு நடந்தது 2 நாட்கள். அப்பொழுது நான் நண்பர் குளத்தூர் மணியோடு சென்றிருந்தேன். அவர் மாநில அமைப்பு செயலாளராக இருந்தார். அங்கு ஆண்டாண்டு காலம் தீக்காவில் தங்கள் பெரிய பதவியில் இருப்பதாகவோ அல்லது உறுப்பினராகவோ அல்லது பெரியார் கொள்கையை கடைபிடிப்பதாகவோ சொன்னவர்கள் ஆண்டாண்டு காலமாக அந்த அமைப்பிலே அந்த இயக்கத்திலே உறுப்பினராக இருப்பவர்கள் மேடையிலே தம் மனைவியாரை கொண்டு வந்து நிறுத்தி தாலியை அறுத்தெறிந்தார்கள் அல்லது கழட்ட செய்தார்கள். அப்பொழுது நண்பர் மணி கூட வேதனைப்பட்டார், பாருங்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த இயக்கத்திலே இருப்பவர்கள் இப்படி செய்கிறார்கள், இது ஒரு பெரிய ஒரு நாடகமாக இருக்கிறது என்று. இரண்டாவது, கடவுள் மறுப்பு கொள்கை என்று நீங்கள் உறுதியாக இருப்பீர்களே ஆனால் பெரியார் திடலில் ஐயப்பன் வழிபாட்டுக்கு கொடுக்கிறீர்கள், ஏனென்றால் அங்கு பணம் வருகிறது. உங்களுடைய கொள்கை, நான் பெரியாரை போற்றுகிறேன், அதில் எனக்கு எந்த குறைபாடும் இல்லை, அவர் பிறந்த ஊரில் நான் பிறந்து வந்தான். ஆனாலும் உங்களுடைய கொள்கையிலே ஒரு உறுதி இருக்கிறதா என்பது. இரண்டாவது, திருவள்ளுவரை பற்றி சொன்னீர்கள், திருவள்ளுவரை அவர் மதிக்கிறார் என்று. இல்லை, அவர் சொல்கிறார் திருவள்ளுவர் எதை விட்டு வச்சா, அவன் சாமி விட்டு வச்சானா, பூதத்துட்டு வச்சானா, கடவுள் விட்டு வச்சானா, உனக்கு வேற விதி இல்லாம அவனை கட்டிக்கிட்டு அழுகிற, இப்படியே இதே போல இதே சொற்களால் சொன்னவர் அவர். அதே போல நீங்கள் சொன்னீர்கள், அந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆங்கு அதாவது தமிழ் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தவில்லை, அந்த இடத்திலே ஆங்கிலம் வர வேண்டும். நீங்கள் சொன்ன விளக்கம் அவர் சொல்லவில்லை. புருஷன் பொண்டாட்டிட்டு இங்கிலீஷ்ல பேச வேணும், பொண்டாட்டி புருஷன் கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும், பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும், கூட்டு இருக்க வேலைக்காரிட்ட நீங்க இங்கிலீஷ்ல பேச வேணும், இப்படித்தான் அவர் விளக்கம் கொடுத்தாரே தவிர நீங்கள் கொடுத்த மாதிரி விளக்கமாக நான் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இது போன்று நிறைய சொல்லலாம் ஐயா, இதற்கு உங்களுடைய விளக்கம். அதாவது தன்னை அவர் இந்து என்று சொல்லிக் கொண்டார், இது இந்து சமயத்துக்குள் இருந்தால்தான் இவர்களை எதிர்த்து நான் போராட முடியும் என்றும் என்பதாக அவருடைய வாக்கு. இது நான் அவருடைய ஒளி நாடாவிலேயே கேட்டிருக்கிறேன். இரண்டாவது, அண்மையிலே ஆசிரியர் வீரமணி அவர்கள் தன்னை இந்து என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் இந்து என்று சொல்லிக்கொண்டு பகுத்தறிவை பரப்புவதாகவோ அல்லது இந்து மதத்தில், நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல, ஆனால் பெரியாருடைய கொள்கைகளை பரப்புவதாக சொல்லிக் கொண்டுள்ள நீங்களே இப்படி செய்தால் எப்படி நீங்கள் பெரியாருடைய கொள்கைகளை நிலைநாட்ட முடியும், அல்லது இப்பொழுது அன்பர் கேட்ட மாதிரி கொள்கை அளவில் இருக்கிறது, அது நடைமுறைக்கு வரவில்லையே என்பதுதான்.
மூன்றாவது கேள்வி ஒன்று கேட்டீர்கள், என்னங்க மூன்றாவது கேள்வி? என்ன ஒன்று கேட்டிருந்தீர்கள்? அதாவது
நீங்கள் பேசுவது எனக்கு காதில் விழவில்லை.
என்ன ஒரு கேள்வி ஒன்றை நீங்கள் கேட்டிருந்தீர்கள்? இப்பொழுது கேட்கிறதா?
இல்லை, சத்தமே கேட்கவில்லை.
இப்பொழுது
இல்லை.
கேட்டிருந்தீர்கள், அதாவது ஆலயங்களிலே பிரமாணம் வருகின்றது என்பதற்காக அதனை ஆதரிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை
கேட்டிருந்தீர்கள். அவர் அவருக்கு காதில் விழுந்திருக்குமானால் நன்று, அல்லது நான் மீண்டும்
தொடர்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
ஐயா சொல்லிச்சுல்ல, இப்ப வந்து அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறும்போது அம்பேத்கர் வந்து பெரியாரை பௌத்த மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டப்போ பெரியார் சொன்னதா ஒரு செய்தி சொல்றாருல, அது உண்மை. நான் இந்து மதத்துக்குள் இருந்தால்தான் அதை எதிர்க்க முடியும்னு ஐயா சொன்னது உண்மை. ஏன்னு சொன்னா இந்து மதத்துக்குள் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சட்ட ரீதியான ஒரு சட்டத்தில் அப்படின்னு இந்து அப்படின்னு ஒரு அடையாளம் ஆரம்பத்தில் இருந்தது அது சொல்றாரு. இன்னொன்னு, அவர் ஒரு நாத்திகராக அல்லாமல் பெரியார் வேறு ஒரு மதத்துக்கு மாறியிருந்தால் அவர் வந்து வீதிகளில் விநாயகர் சிலையை செருப்பால் அடித்தார், ராமர் படத்தை தன் சேலம் மாநாட்டுல வந்து செருப்பால் அடித்தார்கள் பெரியார் தொண்டர்கள். அப்போ அவர் ஒரு மதம் மாறிட்டார்னு சொன்னா விநாயகர் சிலையை ரோட்டில் வைத்து அதை வந்து செருப்பால் எடுத்து பிரச்சாரம் பண்ண பெரியாரை வேறு ஒரு மதத்துக்காரன் என்று மிக சாதாரணமான ஒரே ஒற்றை வரியில் அதை திசை திருப்பி பெரியார் இயக்கத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக ஒரு மத கலவரத்தை சமூகத்தில் உண்டு பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்ப்பதற்காகத்தான் பெரியார் வந்து என்னை இந்துன்னு, அவர் இந்துங்கிற உரிமையில் அதை சொல்லிக்கல, சமூகம் இந்துன்னு ஒரு அடையாளத்தோட என்னை பாக்குது, நான் நாத்திக கருத்துக்கள் சொன்னாலும் என்னை ஒரு இந்துவாக புரிந்து கொள்கிற தன்மையை மத்தவங்ககிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது பிற மதத்துக்கார் மீது வந்து வன்முறையை பிரயோகிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பெரியார் அதை வந்து சொன்னார். ஒண்ணு, இன்னொரு கேள்வி நீங்க சொன்னது வந்து இந்த தாலி கட்டிக்கிற விஷயத்த பத்தி நீங்க பேசுனீங்க. கழகத்துல, அதாவது பெரியார் கொள்கையில இருந்தவங்க இவ்வளவு நாள் கொள்கையில இருந்து இப்ப திடீர்னு வந்து நடையில ஏறி இப்ப மாத்திக்கிறாங்களேன்னு ஒண்ணு. இதுல ஒரு கருத்து நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். பெரியார் கருத்துக்கள்ல வந்து ஒரு ஆண் திருமணத்தை வந்து அதற்கு முன்னமே அவர் பண்ணிருக்கலாம், அதாவது பெரியார் கருத்துக்களுக்கு வர்றதுக்கு முன்னால பண்ணிருக்கலாம். பெரியார் கருத்து வந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவி பெரியார் கருத்துக்களில் ஈடுபாடு அற்றவராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தாலி அணிவிறதுங்கிற சடங்கு கண்டிப்பா இருக்குது. அவங்க அதை நம்புறவங்களா இருப்பாங்க. அதை அறுத்து எறிகிறதுல அவங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம், அது வந்து அபசகரமா அவங்க கருதலாம். அப்ப பெரியார் தொண்டர் என்பவர் தன் கருத்துக்களை தன் பெண் மீது வன்முறையை பிரயோகித்து அவங்க தாலியை அறுத்து பண்றதுங்கிறது பெரியார் கொள்கைகளுக்கும் பெரியார் சிவிகளுக்கும் அழகு கிடையாது. அப்போ தன் கொள்கைகளை, பெரியார் கொள்கைகளை தன் துணைவியாருக்கு புரிய வைத்து அவர்களாக அதை கழுட்டுவதற்கான பக்குவத்தை கொண்டு வருவதற்கான கால அவகாசமா அது இருந்திருக்கும். அதனாலதான் ஒரு பொது நிகழ்ச்சியில தன் மனைவியே முடிவு பண்ணி தாலியை அறுத்தெறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கால அவகாசம் வந்திருக்கு.
அப்படியான இன்னொரு கேள்வி ஒன்றை கேட்கலாம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மோதிரம் அணிகின்றார்கள்,
சரிங்க,
அது தவறா? சரியா
இல்ல, மோதிரம் அணிவதற்கும் தாலி அணிவதற்கும் வித்தியாசம் இருக்குது. மோதிரம் இருவாளரும் அணிகிறாங்க, ஒரு ஆணும் அணியிறான் பெண்ணும் அணியிறான் மோதிரம். ஆனால் இந்து மதத்தில் திருமண அடையாளம் என்பது ஆண்களுக்கும் இல்ல பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது தாலி. ஆண்களுக்கு திருமணமான ஆண்களுக்கான அடையாளம் எதுவுமே கிடையாது. சொல்ல போனா பெயர்ல கூட, தமிழ்ல கூட திரு திருமதிங்கிற அடையாளம் கூட திருமணமானதுக்கு அப்புறம் திருமதிங்கிற அடையாளம் கூட பெண்ணுக்கு தான் வருதே தவிர ஆண் என்னைக்குமே திருவாதா இருக்கான்.
வீரமணி
அவர்கள் இந்து
எனக்கு தெரியலீங்க, அது அவங்கதான் அதுக்கு பதில் சொல்லணும். ஐயா கேட்ட அந்த விஷயங்கள் எனக்கு தெரியல, அவர் என்ன குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த
விவகாரம். இவருக்கு அதாவது குளத்தூர் மணி ஐயாவுக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் வீரமணி ஐயா அவர்கள்.
கொள்கை
அளவிலே இப்படி கொள்கை பரப்புவர்கள் இப்படியா இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அந்த கேள்வியை
கேட்டிருந்தார்.
கேள்வி இருக்கிறது புறங்கள், அவருடைய கேள்வியில் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தார்.
அதாவது பெரியார் திடலில் ஐயப்பர் பூசை செய்வதற்கு கொடுத்திருக்கின்றீர்கள், எதுக்காக கொடுத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டிருந்தார்.
பெரியார் திடலில் ஐயப்ப பூசை செஞ்ச கொடுத்ததா எனக்கு தெரியலீங்க. பெரியார் திடலில் கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடந்திருக்குது, ஆனா பெரியார் திடல்ல வந்து ஐயப்ப பூஜை நடந்ததா எனக்கு எந்த தகவலும் இல்லை. இது புது செய்தியா இருக்கு, அது அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன்.
சரியா, இன்னும் சில நேர்கள் தொடர்ந்து நேர்களுடைய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள போறீர்களா?
எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை.
சரி, அங்கே இன்னும் நேர்கள் காத்திருக்கின்றார்கள், அவருடைய கேள்விகள். அடுத்து வருபவருடைய கேள்வி இதோ வாண்டைக்கு வருகிறது. உங்களுடைய கேள்வியை கேளுங்கள்.
இந்த அந்த கிரகங்கள் வந்து இத்தனையாம் ஆண்டு சொல்லப்பட்டது என்று கேட்டிருந்தாரு, கிரகங்கள் எப்பன்னு. ஆனால் அபிராமி பட்டர் இப்ப 500 வருஷத்துக்கு முன்னால சொல்லி இருக்கிறார், கிரகங்கள் வந்து உருண்டியா தட்டியான்றது தெரியாது, ஆனால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இடையிலையும் ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றதை சொல்லி இருக்கிறாரு. அதை விட இந்து மதத்துல சொல்லி இருக்கிறாங்க, கடவுள் அருவ உருவமற்றவர் தான் கடவுள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இவர் செருப்பாளி அடித்தாரு விநாயகருக்கு, அதாலி அடித்தாருன்றதை விட கடவுள் கல்லில கடவுள் இருக்கிறாரே தவிர கல்லு கடவுள் இல்லையன்ற தத்துவத்தை இந்து மதம் சொல்லி இருக்குது. இப்ப பெரியார் வடிவாக இந்து மதத்தை படிக்கலையன்றதுதான் அந்த கொள்கை. மகாபாரதம் ராமாயணம் வந்து வழி நூலே தவிர இந்து மத நூல் இல்ல. இந்து மத நூல் வந்து உபநிடத்தம் தான் இந்து மத நூல். அதுல இருந்து வேதங்களும், வேதங்கள்ல இருந்து மகாபாரதம் ராமாயணம் வந்ததே தவிர அவைகள் எல்லாம் இந்து மத நூல் இல்லை, இந்து மத வழி நூல்கள் தான். ஆகவே இவர் இந்து மதத்தை தாக்குவது வந்து பெரியாற்ற கொள்கைகள், சிலது மூட நம்பிக்கைகள், சாதிகளை நாங்கள் வரவேற்கிறோம். இந்து மதத்திலேயே சாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்து மதத்திலேயே சாதியை சொல்லல, நானும் ஊனொன்று வாழ்றேன், நீயும் ஊனொன்று வாழ்ற, ரெண்டு பேரும் ஏன் சாதி பார்க்கணும் என்று ஆர்சங்கரே சொல்லியிருக்கிறார் இப்ப எந்த காலமும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்து மதம் சாதிகளை இரண்டில் பிராமணர்கள் தங்களை வசதிக்காக சாதிகளை வளர்த்தார்கள், அதை பெரியாரும் சேர்த்து உதவி செய்திருக்கிறாரே தவிர மற்றபடி இந்து மதத்துல குறை கூறுற அளவுக்கு மதம் இல்லையன்றதுதான் என்னது கருத்து. அதுக்கான விளக்கங்களை அவரே ஒரு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
அப்ப ஒரு தோழர் சொன்னது வந்து நம்ம ஆரம்பத்தில் பேசின அந்த விஷயங்களை அவர் கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால அந்த கேள்வி திரும்ப கேட்டிருக்கிறாரு. மீண்டும் சொல்றேன், இது மாதிரியான விஷயங்களை இவங்க தேடி கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. ஐயா, இந்து மதத்தில் சாதி இல்லை அப்படின்னு ஒரு ஆதாரமற்ற செய்தி ஏதோ ஒரு வரியை கொண்டு வந்து சொல்றாரு. ஆனால் நடைமுறையில் இந்து அப்படின்னா சாதி அப்படின்னு தான் இருக்குது. நீங்க இன்னும் சரியா சொல்லணும்னா, நீங்க ஒரு பொது அடையாளம்னு இந்து மதம், இப்ப இந்து மதத்தை திட்டினா வந்து இந்துக்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது, ஆனா முஸ்லீம் மதத்தை விமர்சனம் பண்ணா முஸ்லீம் எல்லாம் கோவப்படுறாங்க, அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தை விமர்சனம் பண்ணா கிறிஸ்தவர்கள் எல்லாம் கோவப்படுறாங்க, இந்துக்கிட்ட இந்து உணர்வே இல்லைன்னு இந்து தீவிரவாதிகளாக இருக்கிற இந்து மத RSS போன்ற அமைப்புகள் வந்து இதை வந்து ஒரு பொய் பிரச்சாரமா வந்து இந்துக்கள் மட்டும் சொல்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை நமக்கு வரணும்னு. இந்து மதத்தை விமர்சனம் பண்ணா ஏன் இந்துக்களுக்கு கோபம் வரல, சில இந்துக்களுக்கு ஏன் சொல்ல வரலன்னா, அவர்கள் வந்து தன்னை சாதியா அடையாளப்படுத்திருக்கிறாங்க. நீங்க வந்து இந்துவை தனியா விமர்சனத்துக்கு பதிலு சாதி ரீதியா ஒரு சாதிகாரர் பேரை சொல்லி அவருக்கு அறிவு கிடையாது, இந்த சாதிகாரனுக்குலாம் அறிவு கிடையாது, இந்த சாதிகாரெல்லாம் முட்டாள்னு சொன்னீங்கன்னா நீங்க நடமாட முடியாது, அடுத்த நிமிஷம் உங்களை வெட்டிடுவான். ஏன்னா இந்து உணர்வுன்னு ஒண்ணு கிடையாது. இந்து உணர்வு என்பது சாதி உணர்வா தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தன்னை இன்ன சாதி இன்ன சாதின்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க, தன்னை வந்து இந்த சாதிகாரன் நினைச்சுக்கிறதுனால இந்து மதத்தை திட்டுனா அவங்களுக்கு கோவம் வர்றதில்ல. நீங்க சாதியை திட்டினீங்கன்னா, இப்போ உதாரணம் சொல்லுவாங்க, இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் வந்து பயங்கரமான சட்டங்கள் இருக்குது, அங்க வந்து அவங்க ஏதாவது வந்து பயங்கரமா கொண்டுருவாங்க, அது பண்ணிருவாங்க, இது பண்ணிருவாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை விமர்சனம் பண்ணி பேசுனா அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு. அது முதல் அந்த முறை வந்து இந்து மதத்துக்குள்ள இருக்குது. இந்து மதத்துக்குள்ள எப்படி இருக்குதுன்னா, சாதி ரீதியா இருக்குது. அது சாதி ரீதியான வன்கொடுமைகளும் சாதி ரீதியான கொலைகளும் வந்து மிக பயங்கரமா மிக மோசமான கொலைகள்லாம் இங்க நடந்திருக்குது. அப்ப என்னன்னா, சாதி ரீதியா ஒருத்தனை அடையாளப்படுத்தி இழிவுபடுத்தும் போது, அதாவது ஆதிக்க ஜாதிக்காரர்களை குறிப்பாக நீங்க ஆதிக்க ஜாதியர்களை பேர் சொல்லி திட்டினீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து வெட்டுறதுக்குதான் ஆள் இருக்குது. இதுதான் இந்து மனோபாவம், இந்து உணர்வு. ஒண்ணு, ஐயா சொன்ன மாதிரி இந்து மதத்துக்குள்ள வேதம் தான் இந்து மதம்னு சொல்றாரு, வேதம் தான் இந்து மதம்னு பார்ப்பனர்கள் தான் சொல்றாங்க. பார்ப்பனர்கள் வேத மதத்தினர் வேதியர் அப்படிங்கறதான் பார்ப்பனர்களுக்கு பேரு. பார்ப்பனர்கள் உயர்த்தி பிடிக்கிறது தான் வேதம். அம்பேத்கர் அதைத்தான் அம்பலப்படுத்திருக்காரு. வேதம் முழுக்க வந்து பார்ப்பன நலன் இருக்குது, வேதத்துல வந்து 4 வர்ண முறை இருக்குதுன்னு சொல்லி வேதங்கள்ல முழுக்க முழுக்க எடுத்து போட்டு அம்பலப்படுத்திருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல, பெரியாரும் அதை கேட்டிருக்கிறாரு. ஐயா, பிராமணர்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு புது கருத்தை சொல்றாரு. இதை கேட்டா இந்நேரம் பிராமணர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இது கேட்டாங்கன்னா பிராமண மதம் வேறு இந்து மதம் வேறு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறதா அதோட யதார்த்தம். அது நடைமுறையில இருக்குது. இவர் தேடி கண்டுபிடிச்ச ஐயா புதுசா ஒண்ணு ஆதிசங்கரர் சொன்னதை சொல்றாரு, ஆதிசங்கரின் நோக்கம் என்னன்னா, சில நெருக்கடியான நேரங்கள்ல வந்து சாதி நாங்கள் பார்ப்பதில்லைன்னு ரெண்டு மூணு இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. எப்ப சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, பௌத்தம் பார்ப்பனியத்துக்கு எதிராக, வேத மதத்துக்கு எதிராக பௌத்தமே ஒரு சாட்சி. பௌத்த மதம் அல்லது புத்தர் ஏன் வந்து இங்க கொண்டாடப்பட்டார், ஏன் இங்கு உருவானார் புத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு முழுக்க முழுக்க இவர் சொல்ற வேதம் இருக்குல்ல, வேதத்தின் அயோக்கியத்தனம், வேதத்தின் சாதிய கண்ணோட்டம், வேதத்தோட பிற்போக்குத்தனம், அதை எதிர்த்துதான் புத்தர்னு ஒருத்தர் உருவாகிறாரு. அதுதான் வந்து வேத எதிர்ப்பு தான் பார்ப்பனிய எதிர்ப்பா மாறுது, வேத எதிர்ப்பு தான் பிராமண எதிர்ப்பா மாறுது. புத்தர்ங்கிற நபரே வேத எதிர்ப்பில் தான் உருவானாருங்கிறதான் இந்திய வரலாறு. இந்திய வரலாறு அப்படிங்கிறதே அம்பேத்கர் எப்படி சொல்றாருன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குதுன்னா, அது என்ன வரலாறுன்னு சொன்னா, பார்ப்பனியத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் நடந்த போராட்டங்கள் தான் இந்திய வரலாறுங்கிறார். இதுதான் இந்திய வரலாறா இருக்குது. மற்றபடி உருவத்தை பெரியார் வந்து விநாயகர் சிலையை செருப்பால் அடிச்சாரு, ராமர செருப்பால் அடிச்சாருன்னா, இந்து மதத்தை அவர் புரிஞ்சிக்கல, இந்துவம் வந்து அரூபமா இருக்குது அப்படிங்கிறார். அரூபமா இருக்குதுன்னு சொன்னா உருவமாவும் இருக்குது, உருவம் இல்லாமும் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அதுக்கு ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க. என்ன குறியீடுன்னா, அரூபத்துக்கு ஒரு உருவத்துக்கு ஒரு குறியீடு இருக்கு, உருவம் இல்லைங்கிறது குறியீடு கிடையாது. உருவம் இல்லாத கடவுள்களை இந்துக்கள் யாரும் வணங்கினதான் எனக்கு தெரியல, உருவ கடவுளை தான் வணங்குறாங்க. ஆனா உருவம் இருந்து உருவம் இல்லாத அரூப குறியீடு ஒன்னு இந்துக்கள் வணங்குறாங்க, அந்த குறியீடு தான் சிவலிங்கம். சிவனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, சிவன் வந்து படங்கள்ல நீங்க உருவமா பார்க்கலாம், பாம்பை மாத்திக்கிட்டு இருப்பாரு, தலையில கங்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆனா சிவ கோயில்களின் வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா லிங்க வழிபாடு தான். லிங்க வழிபாடுங்கிறது என்னன்னா, இந்த அரூப தத்துவத்தை வலியுறுத்துவது, அதாவது உருவமாகவும் இருப்பது உருவம் இல்லாமலும் இருப்பது. உருவமா இருக்கிறது சிவலிங்கம், உருவம் இல்லாம இருக்கிறது சிவபெருமான் அப்படிங்கிறது தான் அரு உருவ தத்துவம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இந்து மதத்தோட அதாவது தந்திரம்னு சொல்லலாம், அதை இந்து மதத்தோட தந்திரம் என்னன்னா, எல்லா விஷயங்களையும் இந்து மதம் ஒத்துக்குது அப்படின்னு சொல்றது. நீங்க கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அதுவும் இருக்குதும்பாங்க இந்து மதத்துல. அதுதான் இந்து மதத்தோட தத்துவம், அதுதான் தத்துவம் தந்திரம், அந்த தந்திரம் தான் இந்து மதத்தின் தத்துவம்.
இப்பொழுது இந்தியாவில் இருந்து ஒருவர் இணையதளத்தின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒருவர், அவருடைய பெயர் மணியரசன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார், கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் உங்களிடம் இந்த கேள்விகளை கேட்கும்படியும் கேட்டிருக்கின்றார். அதை உங்களுக்கு அப்படியே தருகிறேன். இங்கே இன்னொரு நேயர் வானிலைகளில் காத்திருக்கின்றார், அவர் தயவு செய்து காத்திருக்கவும். இப்பொழுது இணையதளத்தின் ஊடாக கேட்டுக்கொண்டிருப்பார் என்று அந்த அடிப்படையில் தான் அவர் உடனடியாக மின்னஞ்சல் ஊடாக அனுப்பியிருக்கின்றார். ஆரிய பிராமணர் ஏமாற்று மத கோட்பாட்டால் இந்திய தேசத்தில் நாவல தீயத்தில் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு புதிய பெயரை இந்திய தேசத்துக்கு, சாதி அடிப்படையில் மக்களை பிரித்து மாக்களாக்கி சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வு ஒடுக்குமுறைக்கு அடிகோலினார்கள். தாழ்வுற்ற மக்களுக்கு முதன் முதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் கௌதம புத்தர். தமிழகத்தில் முதன் முதல் 19ஆம் நூற்றாண்டில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுத்தவர் பண்டிதர் கானா அயோத்தி தாசர் ஆவார். 1875 ஆம் ஆண்டிலிருந்தே தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார். 1885 ஆம் ஆண்டு திராவிட பாண்டியன் நடத்தினார். பழங்குடி மக்களான தமிழர்கள் அங்காளம் தொடர்ந்து எழுதுகிறார். இந்துக்கள் அல்ல என்று முழக்கமிட்டவர் இவர். பைசா தமிழர் அப்படியே மின்னஞ்சில வாசிக்கின்றேன். தமிழன் ஆகிய ஏடுகள் மூலம் பௌத்தறிவு கருத்துக்களை பரப்பினார். ஆதி திராவிட மகாஜன சபை என்ற இயக்கத்தை நடத்தி வந்தார். 1914 இவர் காலமாகிவிட்டார். அதன் பிறகு தமிழின் ஏடு கோலார் தங்க வயலிலிருந்து பண்டிதமணி ஜி அப்பாத்துரியார் வெளியிட்டு வந்தார். 1914 பிறகு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தலைமை தாங்குவார் இல்லாத போனது. இவருடன் மனவேறுபாடு கொண்டு இரட்டமலை சீனிவாசன் 1890 தென்னாப்பிரிக்கா போய்விட்டார். 1921 தான் சென்னைக்கு வந்தார். ஆப்பிரிக்காவில் வழக்கு மன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். இங்கு காந்திக்கும் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கின்றார். இவரிடம்தான் காந்தி தமிழ் கற்றார். 1921 to 1944 இவர் இறக்கும் வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உழைத்தார். லண்டனில் நடந்த 3 வட்டமேச மாநாட்டிலும் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்டவர் நல உரிமைக்கு வாதாடி இருக்கின்றார். மேலும் இவர்களைப் போல் தமிழ்நாட்டில் MC ராஜா, சென்னையில் முதல் மேயர் என் சிவராஜ், மூணாம்பாள் சிவராஜ், மதுரம் பிள்ளை ஹான் ரத்னம், கொங்கு நாட்டு சிங்கம் வீரையன் அப்பாத்துரை, சகஜநந்தம், அரங்கதாசர், வைரக்கண் வேலாயுதம், முத்துவீரன் ஆகிய ஆரிய சங்காரன் போன்ற தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்து தம்முடைய மக்கள் நலனுக்காக பணியாற்றியிருக்கிறார்கள். இப்படி இத்தனை தலைவர்கள் பெரியாருக்கு முன்னும் அவர் வாழ்ந்த காலத்திலும் பணியாற்றி இருக்கின்றார்கள். இவர்களை குறித்து மறைக்க வேண்டிய காரணம், இவர்களை பற்றி பேசாது ஈவே ராவாவை மட்டும் தூக்கி பிடிப்பதனுடைய உங்களுடைய காரணம் என்ன? திராவிட நாடு அடையும் எண்ணத்தோடு செயல்பட்டவர் அதை அடைய தொடர்ந்தும் செயல்பட்டார் இல்லை, அதனை கைவிட்டதாகவும் அறிவித்தார் இல்லை. திராவிடம் பேசியதால் 1956 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தமிழகத்துக்குரிய பகுதிகள் பிற மாநிலங்களுக்கு போவதை தடுத்தார் இல்லை. அதற்கு மூல காரணம் இவர் தமிழர் இல்லை என்பதுதானே. திராவிடம் பேசியதன் விளைவாக இன்று தமிழ்நாட்டில் திராவிடர்களின் ஆதிக்கமே எல்லா துறையிலும் கோலோச்சுகின்றார்கள். தமிழர்கள் அவர்களால் முன்னிலைக்கு வர முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஏனைய திராவிட மாநிலங்களில் தமிழர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். இந்த நிலையிலும் நாம் நம்மை தமிழர் என்ற அடையாளத்தை முன்னிறுத்தாமல் திராவிடர் என்று கூறிக்கொள்ள வேண்டுமா? இதற்கான இன்னும் கணக்கு எழுதுகின்றார். இவ்வளவுக்கும் பதில் சொல்ல போறீர்களா? முதலே பலரும் இதற்காக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்தது இவர் வந்து ஒரு கன்னடத்தராய் இருக்கின்றபடியால் தான் மொழி வாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது தமிழகத்துக்குரிய பகுதிகள் பிற மாநிலங்களுக்கு போவதை இவர் தடுக்கவில்லை. அடுத்து திராவிடம் பேசியதன் விளைவாக இன்று தமிழ்நாட்டில் திராவிடர்களின் ஆதிக்கமே எல்லா துறைகள் அதாவது கன்னடர்கள் கூடுதலாக கோலச்சுகின்றார்கள். தமிழர்கள் அவர்களால் முன்னிலைக்கு வர முடியாத நிலையிலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் அரசியல் கட்சிகளையும் குறிப்பிடுகின்றார் நினைக்கின்றேன்.
சரிங்க, நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ அவர் சொன்ன விஷயங்கள்ல மூணு கேள்விகளை நான் அதை வரையறுத்துக்கிறேன். ஒன்னு வந்து பெரியார் வந்து அதற்கு முன்னால இருந்த தலித் தலைவர்களை அவர் இருட்டடிப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டு, இன்னொன்னு திராவிடம் அப்படின்னு பேசி தமிழன் அப்படின்னு ஆர்கனைஸ் ஆகாம பெரியார் தடுத்துட்டாரு அப்படின்னு ரெண்டு குற்றச்சாட்டை சொல்றாரு. முதல்ல ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் இவங்களை எல்லாம் வந்து பெரியார் இருட்டடிப்பு பண்ணல. அயோத்திதாச பண்டிதரோடும் ரெட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கரோட வட்டமேசை மாநாட்டில் கலந்துகிட்டது உண்மை. ரெட்டைமலை சீனிவாசன் பின்னாட்கள்ல எம் சி ராஜா போன்றவர்கள் அம்பேத்கருக்கு எதிராகவே தன்னோட அரசியலை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு காந்திக்கு ஆதரவா, இன்னும் சொல்ல போனா காந்தி ஒரு இடத்துல அம்பேத்கர் வந்து அம்பேத்கருக்கு எதிராக காந்தி ஒரு கட்டுரை எழுதுறாரு. இந்து மதத்தை வந்து காந்தி அம்பேத்கர் ரொம்ப மோசமா வந்து திட்டுறாரு. இந்து மதத்தை புறக்கணிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல, இந்து மதத்துக்குள்ளாரே தாழ்த்தப்பட்ட மக்கள்னால பல விஷயங்களை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதுக்கு வந்து சீனிவாசன் எம் சி ராஜா போன்றவர்கள் எல்லாம் இந்து மதத்துக்குள்ள இருந்தே சீர்திருத்தம் பண்ணணும்னு விரும்புறாங்க. அதனால அவர்கள் மாதிரி அம்பேத்கர் இருக்கணும்னு சொல்லி ஒரு காந்தி ஒரு குறிப்பு வைக்கிறாரு. பெரியாருக்கும் இந்த எம் சி ராஜாங்கிற தலைவருக்கும் நம்ம ரெட்டைமலை சீனிவாசனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பார்ப்பனியத்தோடு இந்து மதத்தோடு இவர்களின் கருத்து என்ன அப்படிங்கறதுதான். பெரியார் அம்பேத்கர் ரெண்டு பேரோட கருத்தும் ஒத்து போற, அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போற அடையாதுன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனியத்துக்கும் இந்து மதத்துக்கும் எதிராக கிளியர் கட்டா அவங்க இருந்தாங்க. இந்த ரெண்டு தலைவர்களும் பார்ப்பனியத்துக்கும் இந்து மதத்துக்கு எதிராக அவங்க தீவிரமா இல்ல, இன்னும் சொல்ல போனா சாதி இந்துக்களுக்கு எதிராக கூட அவர்கள் தீவிரமா அரசியல் பண்ணல. ஒண்ணு அவங்க இன்னும் சொல்ல போன நெருக்கடியான நேரங்கள்ல எம் சி ராஜா போன்றவர்கள் அம்பேத்கருக்கு எதிராக கூட இயங்கியிருக்கிறாங்க. இது ஒரு கேள்வி ஒன்னாச்சுங்களா. இன்னொன்னு பெரியார் வந்து இருட்டறிவு பண்ணல, இன்னும் சொல்ல போனா தாழ்த்தப்பட்ட மக்கள் தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பெருவாரியாக தன்னோட தலைவராக ஒத்துக்கொண்டிருப்பது பெரியாரை அல்ல அம்பேத்கரை தான் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பெரியார் வந்து அவர்களை இருட்டடிப்பு பண்ணியிருந்தாருன்னு சொன்னா அந்த இடத்துல பெரியார் தான் தலைவராக இருந்திருக்கணும். ஆனா பெரியார் அதை செய்யல. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் உண்மையிலேயே வந்து என்னை விடவும் அம்பேத்கர் தான் உங்களுக்கு தலைவர்னு அம்பேத்கர் தான் வழிகாமிச்சார். ஏன் அம்பேத்கர் வழிகாமிச்சாருன்னு சொன்னா, அம்பேத்கர் தான் பார்ப்பனியத்தையும் இந்து மதத்தையும் எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைகளுக்கு சமரசம் இல்லாம போராடுறாருங்கிறதுக்காக அம்பேத்கர் சொன்னாரு. அந்த இடத்தில் பெரியார் தன்னை நிரூபிக்கல. இன்னொன்னு, ஒரு விஷயத்தை யார் முதலில் சொல்கிறார்கள் என்பதை விடவும் யார் சரியா சொல்கிறார்கள் என்பதுதான் அதோட அடிப்படை. பெரியார் சரியா சொன்னதுனால தீவிரமா இயங்கினதுனால அவரை எதிர்த்தான இயக்கங்கள் அதிகமா வந்தது. பெரியார் இந்து மத்த சாதியை பார்ப்பனி ஏற்று இயங்கினதுனால அவர் எதிர்த்து அவருக்கு கண்டன கூட்டம் நடத்துறவங்க, அவரோட செருப்பால் அடிக்கிறவங்க, அவரை பத்தி மோசமா பேசுறவங்களோட எண்ணிக்கையும் மீடியாக்களும் அதிகமானதுனால அவர் பேசப்பட்டார். இந்து மதத்தை எடுத்தும் பார்ப்பனி ஏற்றும் ஜாதியையும் எடுத்து இந்த தலைவர்கள் தீவிரமா போராட்டங்களும் இயக்கங்களும் நடத்தாததுனால இவர்களை பற்றியான எதிர்ப்புகள் குறைவா இருந்ததுதான் அது காரணம். இன்னொன்னு, அவங்களை இருட்டடிப்பு பண்ணிட்டு அந்த இடத்துல பெரியார் இல்ல, பெரியார் அந்த இடத்தில் தலித் மக்களிடத்தில் தலித் தலைவராக இந்தியா முழுக்க உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராக அம்பேத்கர் தான் அறியப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவராக அம்பேத்கர் தான் அறியப்படுகிறார். அந்த இடத்துல பெரியார் இல்லைங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.
அடுத்த கேள்வி இருக்கிறது இல்ல,
இன்னொரு கேள்வி நான் சொல்லிடுறேன். பெரியாருக்கு பதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அம்பேத்கரை கடைபிடிப்பது பெரியாருக்கு எதிரானதல்ல, அது பெரியாரை ஆதரிப்பது போன்றதே அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன்.
அடுத்து அந்த திராவிடம் பேசியதன் விளைவாக அந்த மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட போது என்னதுக்காக தடுக்காமல் இருந்தார்?
திராவிடம் பேசியதன் விளைவாக அவர் வந்து திராவிடர்கள் இங்க ஆண்டாங்கன்னு அவர் சொல்லல. அவர் திராவிடன் அப்படின்னு ஏன் அடையாளப்படுத்தினாருன்னு சொன்னா, தமிழன் அடையாளப்படுத்தினா அதுக்குள்ள பார்ப்பனர்களும் உள்ள பங்கெடுத்து ஊடுருவாங்க அப்படிங்கறதுனால திராவிடன் வச்சார். ஆரியர் திராவிடர், அவரோட அரசியல் முழுக்க முழுக்க பார்ப்பன எதிர்ப்பை சார்ந்தது. பார்ப்பன எதிர்ப்பை சார்ந்த அரசியல்ல அவர் முழுக்க முழுக்க பார்ப்பனருக்கு எதிரான குறியீடாக தான் திராவிடன் பயன்படுத்தினாரு. இன்றைக்கு கூட பார்ப்பனர்கள் தமிழர்னு தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்புவாங்க. எந்த ஒரு பார்ப்பனரும் நீங்க திராவிடர்னு அடையாளப்படுத்திக்க விரும்பவே மாட்டாங்க அப்படி சொன்னதாகவும் எனக்கு தெரியல. திராவிடங்கிறத முற்றிலுமா புறக்கணிப்பாங்க. ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியலின் கண்ணோட்டத்தில் திராவிடர் அப்படிங்கிற அடையாளப்படுத்தி இயங்குறதுனால்தான் பெரியார் தான் நினைத்த விஷயங்களில் ஓரளவுக்கு வெற்றி பெற முடிஞ்சது. இன்னொன்னு, அவர் இங்க திராவிடர் பெருமளவில் இப்பவும் பார்ப்பனர்களை எதிர்த்து பேசினாலும் கூட பார்ப்பனர் அல்லாத மக்கள் பெருமளவில் போயிருக்கிறாங்க, அதுல வந்து பார்ப்பனரும் இன்னும் உள்ள இருக்கிறாங்க. இப்ப வந்து பெரியாரை மறுத்து பேசுறவங்க யாரும் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது இல்ல, மாறாக பார்ப்பனியத்தின் ஆதரவாளர்களாக இருக்கிறாங்கிறது இந்த கேள்விகள் மாதிரியான கேள்விகள் ஒரு உதாரணமா இருக்கு.
1956 மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது ஏன் தமிழகத்துக்குரிய பகுதிகள் பிற மாநிலங்களுக்குரிய
பகுதிகள்னு அவர் சொல்லல. அதாவது தமிழகத்துக்குரிய முதல் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டதுலேயே வந்து அது சரியற்றது அப்படிங்கறதுதான் பொது கருத்து. மொழிவாரியா ஒரு எல்லைப்பகுதி இன்னும் விரிவா கூட வாங்கியிருக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு, மொழிவாரியாக இப்ப பிரச்சனை வந்து நமக்கான பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுல மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பகுதிகளில் நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படிங்கறதான் பிரச்சனை. இது இப்ப எல்லை வந்து நம்ம கேரளாவில் இந்த பீர்மேடு, அந்த பக்கத்துல கன்னியாகுமரி பக்கம் தேவிகுளம் இந்த மாதிரி பகுதிகள் வந்து வந்துருதுன்னு சொன்னா, இப்ப வந்த பகுதிகள் வரைக்கும் தமிழ் தேசியவாதிகளோ என்ன சாதிச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த எல்லைகளுக்குள்ள பெரியார் சாதித்ததை விட வேற பெரியாரை மறுத்து பேசுறவர்கள் யாரும் ஒரு அளவுக்கும் கூட ஒண்ணுமே செய்யலங்கிறதா உண்மை.
சரி, இது தொடர்பாக விரிவாக அடுத்து வரும் காலங்களில் பேசுவோம். இங்கே ஒரு நேர் நீண்டமாக காத்திருக்கின்றார். அவருடைய கேள்வியை பார்த்ததன் பின்னர், அதை விட இங்கே கனடாவிலிருந்து ஒருவர் அதாவது சோதிடத்தின் புரட்டு என்று எழுதியிருப்பார் நினைக்கிறோம், நீங்க வாசித்திருப்பீர்கள் நினைக்கிறோம்.
ஆமா, ஜோதிடத்தின் புரட்டு நான் வந்து முழுக்க படிச்சது இல்லை, அது ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம்.
நக்கீரன் என்ற அவர் வந்து இப்பொழுது உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார், அவரையும் இந்த நிகழ்ச்சியில் இணைப்போம் என்று இருந்திருந்தோம். நேரம் போதாமை காரணமாக அடுத்த வாரம் அடுத்த நிகழ்ச்சியிலே அவரையும் இணைக்கலாம் நினைக்கின்றோம். அவருடைய இணையதள முகவரியே இந்த நிகழ்ச்சியின் ரீதியிலே அல்லது பின்னர் தருகின்றோம். இப்பொழுது வந்திருக்கின்ற நேர் நீண்டமாக காத்திருக்கின்ற நேர் இவர்தான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேர். ஆகவே இனிய நேயர்கள் தங்களுடைய தொலைபேசி புத்தகங்களுக்கு ஓய்வு கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். இங்கே வானிலைகளே நீண்டமாக காத்திருக்கின்ற நேர் அவர் தன்னுடைய கேள்வியை புதுக்கப்பார்.
வணக்கம் ஐயா, நான் பிரான்ஸ்ல இருந்து சாரு வரைக்கிறேன். இன்று எந்த பொருளை ஒரு மனிதன் எடுக்கிறானோ அது எல்லாம் கடவுளாக்கக்கூடிய சக்தி மனிதனிடம் இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்றையா, அதாவது உலகம் என்றது வந்து ஒன்றாக இருந்தது, அதாவது மனிதன் வந்து மனிதன் உருவாக்கப்பட்டது இந்தியா ஆப்பிரிக்கான்னு சொல்றோம், ஆனால் அது வந்து ஒரு கண்டமாகத்தான் அன்று இருந்தது. இன்று வந்து பூகம்பம் இதுகளாலே ஒவ்வொரு நாடாக பிளக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு கண்டமாக. ஆனா இந்த மனிதனுக்கு முன்னாடி இருந்தது ஒரு மிருகம் வந்து டீனோசோரியா, இது வந்து எல்லோருக்கும் தெரியும். அந்த டீனோசோரியா வந்து ஒரு இடத்தில், அதாவது மனிதன் தோன்றுவதற்கு முன்னால், அதாவது அமெரிக்கா இந்தியா சீனான்று இல்லாமல் ஒரு நிலமாக இருந்த பொழுது இந்த டீனோசோரியா வாழ்ந்ததாக தரித்திரம் இருக்கு. அந்த டீனோசோரியாவை அழிக்க சூரியனில இருந்து ஒரு ஒளி கீழே வந்துதான் அந்த டீனோசோரியா அழிக்கப்பட்டது. இது வரலாறு என்று அதை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அந்த டீனோசோரியா அழிக்கப்பட்ட பொழுது குடங்கு வந்து நாலு காலில் நடந்த குடங்கு ரெண்டு காலில் நடக்க வழிக்கின்றது. அப்ப மனிதன் இந்த இப்படி ஒரு மிருகம் இருந்தால் மனிதன் இருக்க முடியாதுன்றதை கடவுளே தீர்மானித்திருக்கிறார். அப்ப இந்த சூரியனில இருந்து வந்த சக்தி கடவுளுடைய சக்தி தான், அதை மறுப்பதற்கு எந்த மனிதனாலும் முடியாது. ஏனென்றால் அந்த அது உண்மையாக இன்று விஞ்ஞானங்கள் கூட அதை உண்மையாக நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப பெரியார் சொல்லும் கருத்துக்களை எடுத்து பார்த்தால் எப்படி அந்த மிருகத்தை வந்து சூரியனில இருந்து வந்த ஒரு ஒளியை அழிக்க முடியும், மனிதன் செய்யாத ஒன்றை எப்படி செய்ய முடியும், அது ஒரு கேள்வி. என்னுடைய மற்ற கேள்வி, இன்றைக்கு பார்த்தீங்களே மனிதன் வந்து இன்று கிரகங்களிலேயே கையை விட்டு துளாவி கொண்டிருக்கிற நேரம், இந்த நேரத்துக்கு கூட சுனாமி என்ற ஒன்று, அதாவது இயற்கையை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மனிதன் இருக்கிறான். இன்று அமெரிக்கா உட்பட இந்தியா கூட இன்று பல மில்லியன் டாலர்களை செலவழித்து கிரகங்களுக்கு ராக்கெட்டுகளை அனுப்பிட்டு சோதனை செய்து கொண்டிருக்கும் காலம். அப்ப இவர்களாலேயே இந்த இயற்கை அழிவுகளை நிறுத்த முடியாத ஒரு சக்தி இருக்குன்றத ஒத்துக்கொள்ளுகிறாரா பெரியார், ஒத்துக்கொள்ளுவாரா? அதாவது இயற்கை அனர்த்தம் எதையுமே மனிதனால கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, இது உண்மையிலேயே ஒரு சக்தி இருக்குன்றத நிக்க ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? இது ஏன் அப்ப நீங்க இந்த சக்தியை வந்து கடவுளாக நீங்க எடுத்துக்கொள்ள நினைக்கிறீர்கள் இல்லை? உங்களுடைய கருத்து எவ்வாறாக இருக்கும்? நன்றி, வணக்கம்.
நல்லதுங்க, நன்றிங்க ஐயா. வந்து
அப்படியே காத்திருங்கள், இவர் தான் இறுதி நேயர், இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற இறுதி நேயர். ஆகவே ஏனைய நேயர்கள் தொலைபேசியை அழைக்காமல் இருப்பார்கள் என்று நம்புகின்றோம்.
ஐயா, இயற்கை பேரழிவுகள் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளை வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தையே அழிக்கிற மாதிரி வருது. அப்போ வந்து தனக்கு மேல ஒரு இயற்கை சக்தி இருக்குது அப்படிங்கறத வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா, அல்லது பெரியார் கடவுள் மறுப்பாளர்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இதை ஒத்துக்கிறது இல்லைங்க, ஒத்துக்கிறது மட்டும் இல்ல, ஒத்துக்காதது மட்டும் இல்ல, இது முற்றிலுமாவே நாங்க மறுக்கிறோம். அது இயற்கை, ஐயாவே சொல்லிட்டாங்க, இயற்கை பேரழிவு என்பது அது ஒரு பூகம்பம் வருவது என்பது அல்லது வந்து கடல் கொந்தளிப்பு என்பது இயற்கையில் ஏற்படுகிற மாற்றம், அவ்வளவுதான் அது. அதுல அதுக்கு மேல் ஒன்று இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறது தான் கடவுளின் தோக்கமா இருக்குது. ஒண்ணு இன்னொன்னு, மனிதர்கள் இன்னைக்கு கிரகத்துக்கு எல்லாம் போறாங்க, விண்வெளிக்கு போறாங்க, சந்திரனுக்கு போறாங்க, ஆனா இந்த இயற்கை பேரழிவுகளை எடுத்து அவங்க எதுவுமே செய்யறது இல்லையே, அதை கண்டுபிடிக்க முடியலையே, அவர்கள் சக்தியை மீறி இருக்குதுன்னு ஐயா கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புறாங்க. இன்னைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பது, ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் மதத்துக்கு எதிராக போராடி அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் சமூகத்தை இன்னொரு தளத்துக்கு அழைச்சு போச்சு. கலிலியோ ஆகட்டும், அதுக்கு பிற்பாடு வந்த புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தின விஞ்ஞானிகள் எல்லாமே சமூகத்துக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து மனித குலத்தை ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு உயர்த்தி சென்று போயிருக்கு, மின்சாரம் வரைக்கும் கொண்டு வந்து வந்தது எல்லாமே நடந்திருக்குங்க. ஆனா இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் முழுக்க முழுக்க அது வர்த்தகம் சார்ந்ததா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைய புதிய கண்டுபிடிப்புகள் அதுவும் அந்த பழைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் போது மனிதனை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போறதா இல்லாம அது வர்த்தகம், சேட்டலைட் வந்து விடுறான் விண்வெளிக்குன்னு சொன்னா அதன் மூலமாக அடுத்த நாட்டை வெகு பார்ப்பதற்கும் அடுத்த நாட்டின் மீது குண்டு போடுவதற்குமான ஒரு மோசமான மனித குலத்தை அழிப்பதற்கான விஞ்ஞான கருவிகளை உருவாக்கத்தான் பயன்படுது. இது போக வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள்ல சேட்டலைட்டுங்கிறத வந்து வியாபாரமாகிருக்கிறாங்க. இப்ப நீங்க அங்கிருந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான இதுல வந்து கம்யூனிகேஷன் வளர்ந்துருக்குது, அதாவது என்னன்னா இந்த தொடர்பு சாதனங்கள் அதிகம் அளவில் வளர்ந்துருக்குது. இது வர்த்தகம் சார்ந்து வளர்ந்துருக்குது. இப்ப ஒரே சமயத்துல பிரான்ஸ்ல இருந்து உங்க ரேடியோவில் தமிழகத்தின் ஒரு மூலையில இருந்து நானும், ஜெர்மன்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, பல்வேறு நாடுகள்ல இருந்து எல்லாரும் ஒரே சமயத்துல கலந்து பேசக்கூடிய விஷயம் வந்திருக்குது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் விஞ்ஞானம் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இதில் தான் அதிக லாபம் இருக்கிறது, இதுதான் முதலாளிகளுக்கு பெரிய லாபம் இருக்கிறதுனால பெரிய ஏகாதிபத்திய நிறுவனங்களும் முதலாளிகளும் வந்து இது மாதிரியான வர்த்தகம் சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்குத்தான் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கிறாங்க. மனித குலத்தை பெரும் அழிவில் இருந்து காப்பதற்கான விஞ்ஞானங்கள் ஊக்குவிக்கப்படவில்லை. ஒண்ணு, இன்னொன்னு, இப்ப ஒரு சுனாமி வருதுன்னு சொன்னா சுனாமியை அழிப்பதற்கான ஒரு கருவியை உண்டு பண்றாங்க, அதை தடுப்பதற்கான கருவியை உண்டு பண்றாங்கன்னு சொன்னா அதை நீங்க பெருமளவில் மார்க்கெட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து வர்த்தக வேல்யூ கிடையாது. அப்போ அது வர்த்தக வேல்யூ கிடையாதுங்கிறதுனால சுனாமியை எதிர்த்தோ, புயலை எதிர்த்தோ, அல்லது பூகம்பத்தை எதிர்த்தோ புதிய கண்டுபிடிப்புகளுக்கான செலவே அவங்க பண்றது கிடையாது. ஏன்னா அதுல வந்து ஒரு ஒரு அது வந்து பெருமளவில் மார்க்கெட் பண்ண முடியாது, பெருமளவில் லாபம் தராதுங்கிறதுனால விஞ்ஞானிகளை முதலாளிகள் அல்லது ஏகாதிபத்திய நிறுவனங்கள் சந்தைப்படுத்துறாங்க. விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் இன்னைக்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர இந்த மாதிரியான ஒரு பயனுள்ள மக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படல. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, அந்த காலத்தில் விஞ்ஞானிகள் வந்து மனிதனை வந்து பகுத்தறிவு அடைகிறதுக்கு அல்லது மனிதனை வந்து மேல்நிலை கொண்டு போறதாக போனாங்க, மனிதர்களுக்கு நல்லது செஞ்சாங்க. அன்னைக்கு இருக்கிற மதவாதிகளும் மக்களும் அந்த விஞ்ஞானிகளை கல்லால் அடிச்சானுங்க. அது வந்து மக்களோட மூடத்தனம். மனிதர்களுக்கு நன்மை செய்ய வந்த விஞ்ஞானிகளை மதத்துக்கு எதிராக பேசுறான்னு சொல்லி கல்லால் அடிச்சு கொண்டது வந்து மக்களோட மூடத்தனம். இந்திய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மக்களை குவியல் குவியலாக விமான தாக்குதலில் கொள்வதற்கும், துப்பாக்கிகளில் கொள்வதற்கும், ஏவுகணைகளில் கொள்வதற்கும், அணுகுண்டுகள் தயாரிவதற்குமான விஞ்ஞானம் ஊக்குவிக்கப்படுது. இன்னைக்கு தான் உண்மையிலே விஞ்ஞானிகளை கல்லால் அடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து விஞ்ஞானத்தின் இன்றைய வர்த்தக தன்மையா இருக்கிறது தான் வந்து முக்கியமா இருக்கு. எல்லா இன்டர்நெட் ஆகட்டும், எந்த விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பெருமளவில் வளர்ந்துருக்குது. ஆனா இது வந்து என்னன்னா, இது வந்து வர்த்தகம் சார்ந்துதான் இருக்கிறதே தவிர ஒரு பொதுநலம் சார்ந்து இது இல்லை. எல்லாமே வியாபாரம் சார்ந்து இருக்குது. ஒண்ணு, எந்த கண்டுபிடிப்புகளும் மனிதனால முடியாதுன்னு கிடையாது. நான் இறுதியா ஒரே ஒரு வாசகம், தலைவர் ஸ்டாலின் சொன்னதை சொல்லிட்டு, சோவியத் யூனியன் அதிபரா இருந்த தலைவர் ஸ்டாலின் சொன்னதை சொல்லிட்டு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். மனிதர்களால் முடியாதது, புதிய கண்டுபிடிப்புகள் மனிதர்களால் முடியாதது ஒண்ணும் கிடையாது. அதாவது கண்டுபிடிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாதது தான் இருக்குதுன்னு சொல்லுவார் ஸ்டாலின். எதையுமே, ஏன்னா இன்று வரை நடந்த எல்லா விஷயங்களும் இயற்கைக்கு எதிராக மனிதன் போராடி போராடி தான் இன்றைய வளர்ச்சி வரைக்கும் அவன் வந்திருக்கிறான். மலையை சமதளமாகனான், அப்புறம் வந்து கடல் மீது மிதக்க கத்துக்கிட்டான் கப்பல்ல. இப்படி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அவன் முகச்சவரம் செய்தது கூட இயற்கைக்கு எதிராக ஆரம்பித்ததுதான். அதனால ஐயா சொல்றது வந்து இயற்கைக்கு எதிரான விஷயம் தான் விஞ்ஞானமே, இயற்கைக்கு எதிராக தான் மனிதன் வாழ்க்கையை இருந்திருக்குது. அப்படிதான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் இயற்கையிலிருந்து போராடி 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 தான் மனிதன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறான். மீண்டும் ஸ்டாலின் சொன்னதை நான் சொல்லி முடிக்கிறேன். தலைவர் ஸ்டாலின் சொன்னதை, மனிதர்களால் முடியாதது எதுவும் இல்லை, மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்று எதுவும் கிடையாது, அவர்களால் கண்டுபிடிக்கப்படாதுதான் உண்டுன்னு சொல்றேன்.
அதுல இன்னொரு விஷயம் ஐயா, அதுல அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரா, வந்து இந்த பூமியிலே உருவாகி இருந்த பயங்கரமான மிருகம் டினோசரை வந்து சூரியன்ல இருந்து வந்த ஒரு சக்தி தானே அழித்தது, அப்படியானால் விளக்குதான், அப்படியானால் அந்த சூரியன்ல இருந்து வந்த அந்த டைனோசர் மிருகத்தை அழித்தது வந்து இறைவனுடைய சக்தி என்று அவர் சொல்லுகின்றார். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு
கேக்குறாரு. அதுக்கு இந்த ரெண்டாவது நான் சொன்ன கேள்வி அதுக்கு பொருத்தமா இருக்கும். ஆனா அந்த அந்த கேள்வியின் நம்பகத்தன்மை எனக்கு அவ்வளவா புரிபடல. இது நான் பிற்பகுதியில் சொன்ன இந்த கேள்வி வந்து அதுக்குரியதா இருக்கும். இல்ல பூமியில இருந்து சூரியன்ல இருந்து டைனோசர் வந்தது அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஒண்ணு
இல்ல இல்ல, அதாவது இல்ல சூரிய சக்தி, சூரிய ஒளியிலிருந்து வந்த ஒரு சக்தி தான் இந்த டைனோசரை அழித்தது என்றும் அதற்கு பிறகுதான் மனிதன் உருவாகினான் என்பது.
சரிங்க, அது எனக்கு அது பத்தி எனக்கு அந்த 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 கண்டுபிடிப்புகள் பத்தி எனக்கு தெரியலங்கிறது ஒண்ணு. ஆனா அப்படி ஒரு பொது கருத்தா இருந்துகிட்டு ஒட்டுமொத்த விஞ்ஞானத்தையும் மறுத்தளித்து அதனால் அதுதான் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனால நான் பின் சொன்ன இந்த கேள்விகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பது மக்கள் நலன் சார்ந்து இருக்கும் போதுதான் அது பயனுள்ளதா இருந்திருக்குது. மக்கள் நலன் சாராத போது அது வந்து இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு எதிராக வந்து புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தாம இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு ஏற்கனவே சொன்னதுதான் அதுக்கு பதில்.
முதல்ல ஒரு நேயர் கேட்டிருந்தார் வந்து, அந்த அபிராமி பட்டர்கள் 500 வருடங்களுக்கு முன்னமே இந்த கிரக நிலைகள் பற்றி சொல்லியிருந்தார். அப்படியானால் விஞ்ஞானத்துக்கு முதலே விஞ்ஞானம் இருந்திருக்கிறது.
அப்படியானால் நவகிரகங்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி தமிழர்கள் சொல்றதை விட இந்துக்கள்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இந்துக்கள் வந்து நவகிரகங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்தாலும் கூட, ஆனா இந்த தன நவகிரகங்களை கண்டுபிடிக்காத அல்லது நவகிரக வழிபாடு முறை இல்லாதவன் தான் கோள்களுக்கே போனான் இருக்கு. ஆனா இவங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால போனதா நவகிரகங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்கள். அன்னைக்கு எப்படி கல்லா இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கு கல்லா இருக்கு. அந்த கல்லை சுத்தி சுத்தி தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே தவிர இவன் அதை மறுக்கிறது கிடையாது. அதை மறுத்தவன் அல்லது நவகிரகங்களை பற்றி தெரியாதவன், நவகிரக வழிபாடப்பட்டு தெரியாதவன் விண்வெளிக்கு போய் அந்த கோள்களை சுத்துறான், நவகிரகங்களை கண்டுபிடிச்சு இவங்க கல்ல நட்டு அந்த நவகிரகத்தை சுத்திட்டு இருக்கிறான்.
நீங்க இப்ப இந்த ஸ்டாலினை பற்றி குறிப்பிட்டதான் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எப்படி என்றால், நேற்றைய தினம் பிபிசியில வந்து ரஷ்யாவில் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால்.
ஆமா ஆமா ஆமா,
பாத்தீங்களா அது?
ஆமா, அது அது செய்தியில வந்து வாக்கெடுப்பு பார்த்தேன். அவருக்கு அவருக்கு ஆதரிச்சு நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க.
இல்ல, அவரை தெய்வமாக சித்தரித்திருக்கின்றார்களே, அதான் கேக்குறேன்.
இல்ல, அது இன்னொரு அதை வந்து இன்னொரு விஷயத்தோட பொருத்தி பார்க்க நான் விரும்புறேன். ஏன்னா இதுகாரும் ஸ்டாலினை பற்றி உலகம் முழுக்க செய்யப்பட்ட பொய் பிரச்சாரத்துக்கு நேர் எதிரா இருக்குது அப்படிங்கறத நான் அதை புரிஞ்சுக்கிறேன். தெய்வமா பார்த்தாங்கிறது அந்த மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதையா இருக்கலாம். ஆனா வெளியில் என்ன சொல்லப்பட்டது ஸ்டாலினை பத்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து பெருவாரியான மக்களை வந்து குவியல் குவியலா கொண்டு குவிச்சாரு. அவர் ஆட்சியில வந்து மிக மோசமான சர்வாதிகாரம் இருந்தது. கருத்து சுதந்திரம் கிடையாது. மக்களை, தன்னை எதிர்க்கிற மக்களை எல்லாம் 1000 பல லட்சம் மக்களை கொண்டு குவிச்சாருன்னு சொல்லி முதலாளித்துவ ஊடகங்களும் அமெரிக்காவில் இருக்க அமெரிக்கா சார்பு பெற்ற முதலாளித்துவ அறிஞர்களும் திட்டமிட்டு அந்த பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளும் அல்லது இன்னும் சொல்ல போனா சோவியத் யூனியன் இருந்து இயங்கிய சில விஷயங்களும் கூட அதை அம்பலப்படுத்தி சொன்னாங்க. இது மாதிரிலாம் கிடையாது, ஸ்டாலின் ஆட்சியில கிடையாதுன்னு உண்மையை சொன்னாலும் கூட அதை மறுத்து மறுத்து பொய் செய்தியை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொய் செய்திக்கான பதிலாகத்தான் இந்த ரஷ்ய மக்கள் இன்னமும் வந்து ஸ்டாலின் தேவை இருக்கிறதா அவங்க கருதுறது. காரணம்னா அவர் ஒரு மக்களின் தலைவராக அறியப்பட்டிருக்கிறார், மக்களின் தலைவராக இருந்திருக்கிறாருங்கிறத தான் இது வெளிப்படுத்துறதா நான் உணர்றேன்.
மற்றதையா நீங்கள் இதுல முன்னாள் நேர்கள் கேட்டது போல, ஆனா என்னுடைய அறிவு கட்டியவரை வள்ளுவர் வந்து கடவுள் கொள்கையை சொல்லவில்லை என்பது என்னுடைய அறிவு கட்டியவரை நான் பார்த்தவரை. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கலாம் இல்லையா?
எனக்கு அது அது குறித்துன்னா ஐயாவே சொல்லியிருக்கிறாரு. அதாவது கடவுள் நம் முதல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா முற்றிலுமா அவருக்கு கடவுள் நம்பிக்கை, அதாவது இறை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க. இறை நம்பிக்கை வந்து அவர்களோட சில விஷயங்கள்ல படிக்கும் போது இறை நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்து மதம் வலியுறுத்திய, இந்து மதம் சொல்லுகிற, வேத மதம் சொல்லுகிற எந்த விஷயத்தையும் அவரு வந்து ஆதரிக்கலைங்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு எதிராகவே அவர் இயங்கி இருக்கிறாரு. வேதத்துக்கு எதிராக இயங்கி இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, புத்தரோட அலை இந்தியா முழுக்க அடித்த ஒரு காலமா நான் கருதுறேங்க. இந்தியா முழுக்க புத்தரோட அலை அடித்து கொண்டிருந்த காலத்தில் தான் திருவள்ளுவர் அதுக்கு பிந்தை ஒரு 500 ஆண்டுகள் புத்தருக்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிந்தையில வர்றாரு. அப்ப இந்தியா முழுக்க வந்து பௌத்தம், இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, சீனா பல்வேறு தேசங்களுக்கு பௌத்த கருத்துக்கள் பரவுற போது பௌத்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட திருவள்ளுவர் பௌத்தத்தை பின்பற்றி தான் திருக்குறளை எழுதியிருக்கிறாருன்னு நான் கருதுறேங்க. அது சில ஆய்வாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துல அவர் ஆதி பகவன் அப்படின்னு சொல்றது கூட புத்தரை சொல்லியிருக்கலாம். புத்தரின் கோட்பாடு என்பது எந்த கடவுளையும் பரிந்துரைக்கிறது கிடையாது, எந்த விஷயங்களும் சொல்றது கிடையாது. அந்த புத்தரோட பிரதிபலிப்பு வள்ளுவர்கிட்ட கூடுதலா இருக்குதுங்க.
சரி, இது மேலதிகமான விவரங்களை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே அடுத்த வாரமும் உரையாடலாம்னு நினைக்கின்றோம். இங்கே நள்ளிரவை தாண்டி 12:19 ஆகின்றது. அவர் கனடாவிலிருந்தும் அவர் இணைப்பம் இருந்தும் நேரம் போதாமை காரணமாக அடுத்த வார நிகழ்ச்சியிலே நிச்சயமாக இணைத்துக் கொள்வோம். இன்னும் பல நேர்கள், அதாவது இங்கே நேர்கள் எல்லோரும் நேர்களும் இங்கே நேரடியாக தொலைபேசி அழைப்பு கிடைக்காத நேர்கள் இருப்பார்கள். அவர்கள் மின்னஞ்சல் முகவரி ஊடாக கேள்விகளை கேட்கின்ற போது அந்த கேள்விகளை கூட இந்த நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களும் தங்களுடைய விளக்கங்களை, அதாவது உங்களுடைய பதில்களில் ஒத்த கருத்தோடு இல்லாது இருந்தால் அதற்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதலாம். இரண்டு வகைகளில் அவர்கள் தங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்கலாம். ஒன்று துறநகல் ஊடாக, துறநகல் இலக்கம் ஏற்கனவே நேர்களுக்கு தெரிந்த துறநகல் இலக்கம், துறநகல் இலக்க வசதி துறநகல் ஊடாக அனுப்ப முடியாதவர்கள் மின்னஞ்சல் முகவரி ஊடாக அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr trttamil@hotmail.fr என்ற முகவரி ஊடாக எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் என்பதை அறியத்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நாங்கள் கலந்து மேலதிகமான பல நேயர்களை நிச்சயமாக அழைக்க விரும்பியிருப்பார்கள் என்று நம்புகின்றோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியினூடாக கலந்து சிறப்பித்தமைக்காக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம்.